السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، فاتخذوا من مقام إبراهيم مصلى، صدق الله العلي العظيم. فقال النبي صلى الله عليه وسلم: لا أدري كم قدر بقائي فيكم، فاقتدوا بالذين من بعدي، أبي بكر وعمر رضي الله عنهما، صدق الله كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக எல்லாம் அல்லாஹ் தஆலாவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுக்கு ரஹ்மத்தாகவும் நபிமார்களுக்கு முத்தரையாகவும் அனுப்பப்பட்ட ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியான்கள், கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்னும் உருவாகட்டும். ஆமீன். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த அல்லாஹுடைய மஸ்ஜித் ஒன்று கொண்டிருக்கும் இறைநேசர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹோர் எடுத்து நடக்குமாறு ஏவப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும், அவனால் தவிர்க்கப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் ஒதுங்கி நடக்குமாறும் தக்வாக்கோன் எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் உத்தி செய்து கொள்கிறேன். ஆகும் ஈரான் பெயர்களை கனவாங்கிற சகோதரர்களே, உலகத்தில் இந்த மனிதர்கள் தனது வாழ்க்கையில் துனியாவிலையும் ஆகரத்திலையும் பல விடயங்களில் மனிதர்கள் வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை ஒவ்வொரு மனிதனும் என்ஜாய் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் உலகத்தில் பொதுவான ஒரு நியதிதான், உலகத்தில் தனக்கு முன்னால் வாழ்ந்த அல்லது தனது சமகாலத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் சக்சஸ் ஆன பல மனிதர்களை ரோல் மாடலாக பலர்கள் எடுத்து அவர்களை வாழ்க்கையில் ஒற்று அணு அணுவாக அவர்களுடைய எல்லா விஷயத்திலையும் அவர்களை பின்பற்ற முயற்சிப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எடுத்த அதே சக்சஸ் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். இதனை பின்பற்றுவதிலோ செய்வதிலோ தவறு என்பதில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு எல்லா அடிப்படையிலேயும் ஒரு ரோல் மாடலாக அனுப்பப்பட்ட ஒருவர் என்பதில் எனக்குமோ உங்களுக்குமோ சந்தேகம் என்பதில்லை. ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வஃபாத்துடைய காலகட்டத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களை விட்டும் பிரியக்கூடிய அந்த காலகட்டம் நெருங்கும் பொழுதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு தனது வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது துனியாவிலாக இருக்க முடியும், ஆகரத்திலாக இருக்க முடியும், இந்த உம்மத்தினர்களுக்கு சில ரோல் மாடலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனிதரை பின்பற்றினால் உலகத்திலேயும் ஆகரத்திலேயும் வெற்றி பெற முடியும் என்று நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பொன்னான வாயால் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுட்டி காட்டினார்களோ, அப்படியேப்பட்ட உயர்ந்த அந்தஸ்து மிகுந்த ஒரு புண்ணி ஒரு மனிதனை பற்றி இந்த ஜும்மாவில் உங்களுடன் கலந்தாலோசிக்கலாம் என்பதாக நான் விரும்புகிறேன். அவர்தான் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் உலகத்தில் நபியாக ரசூல்மாராக அனுப்பப்பட்ட பல லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு பின்னால் உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களில் ஆக சிறந்த இட மனிதர்களில் இரண்டாவது இடத்தை வகிக்கக்கூடிய உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனது தெரியாத கனவாங்கிரேசு அவர்களே, அமர் என்ற வார்த்தையை உலகத்தில் பலர்கள் மொழியும் பொழுது வாழ்க்கையில் உமர் என்ற வார்த்தைகளுக்கு பின்னால் உலகத்தில் பலர் இந்த உமர் என்ற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்களை கொடுக்கிறார்கள். உமர் என்ற வார்த்தையை நாம் மொழியும் பொழுது வாழ்க்கையில் நீதி, நியாயம், நேர்மை என்ற பல வார்த்தைகளுக்கு உலகத்தில் சொந்தக்காரர்களாக, அந்த வார்த்தைகளுக்கு உரிமையாளர்களாக நாம் உலகத்தில் உமர் என்ற வார்த்தையை நாங்கள் முடியக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உலகத்தில் உயர்ந்த ஆகரத்தில் மதிப்புமிக்க அந்த மனிதனை அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தான். இப்படியாப்பட்ட மனிதர்களை பற்றி பேசுவதும் அவர்களை பற்றி கதைப்பதும் ஒரு முஸ்லிமுடைய அகீதாவில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருப்பதை போன்று அல்லாஹ் இதனை ஒரு இபாதத்தாகவும் ஒரு அமலாகவும் வைத்திருக்கிறான் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. கவனாந்திரே, இந்த தலைப்பை பொறுத்தவரையில் உலகத்தில் ஒரு யகூதியை, ஒரு ஜூவை நீங்கள் எடுத்து உலகத்தில் சிறந்த மனிதர் யார் என்று கேட்டால் சந்தேகமின்றி அவர் சொல்லுவார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி அவருடைய கம்பானியன், இதில் சந்தேகம் இல்லை. ஒரு கிறிஸ்டியன் அவரை நீங்கள் எடுத்து உலகத்தில் சிறந்த மனிதர்கள் யார் என்று கேட்டார், அவர் எந்த விதமான சந்தேகம் என்று சொல்வார். உலகத்தில் அக்பார் என்று அழைக்கப்படக்கூடிய ஹதீஸா அலை இஸ்லாம் அவர்களை பின்பற்றியவர்கள். ஆனால் இந்த உம்மத்தினர்களில், இந்த உம்மத்தினர்களுக்கு மிகவும் மிக விரோதிகளாக இருக்கக்கூடிய இந்த உம்மத்தினர்கள் சில மக்களிடத்தில் நபி அலை இஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் மிகவும் சிறந்தவர்கள் என்று கேட்டால், அவர் இந்த உம்மத்தினர்கள் சிறந்தவர்களான அபூபக்கர், உமர், அலி, உஸ்மான், ஆயிஷா போன்ற மக்களே இந்த உம்மத்தினுடைய எதிரிகளாக இன்று உலகத்தில் வர்ணிக்கக்கூடிய மக்களும் உலகத்தில் இருக்கிறார் என்பதற்காக வேண்டி இந்த மக்களை பற்றி தெரிந்து வைப்பதும் அவர்களை பற்றி பேசுவதும் இந்த உம்மத்துடைய தலையாய கடமையாக இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. என்ன தெரியாத கனவான்களை சகோதரர்களே, அந்த உமர் யார்? உலகத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களில் ஒரு சஹாபியாக வாழ்ந்து மரணித்த அந்த உமரை அல்லாஹ் உலகத்தில் எவ்வாறு ஒரு புனித மனிதனாக படைத்திருக்கிறார் என்பதை அன்று இந்த ஹுத்பாவின் மூலம் நாம் முடியுமான அளவுக்கு விளங்கிக் கொள்ள முயற்சிப்போம். என தெரியாத கனவான்களே, ஹிஜ்ரி 22வது வருடம் அத்மர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜை முடித்துவிட்டு மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி புறப்படுகிறார்கள். பத்தாவு மக்கா என்று அழைக்கப்படும் மக்காவுடைய போர்டரை தாண்டி வரக்கூடிய ஒரு பாலைவனத்தை கடந்து வந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பாலைவனத்தில் தன்னுடைய வந்த சஹாபாக்களை நிறுத்தினார்கள். சஹாபாக்கள் உமரை பார்த்து கேட்டார்கள், உமர் பின் கத்தாப், அமீர் முஃமினீன் அவர்களே, இந்த இடத்தில் நாங்கள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருந்துவிட்டு போறோமா? உமர் பின் கத்தாப் அந்த இடத்தை பார்த்து அழுதார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, அமீர் முஃமினீன், ஏன் அழுவுறீங்க? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இன்றைக்கு 30 வருடங்களுக்கு முன்னால, இன்றைக்கு சரியான 30 வருடங்களுக்கு முன்னால உமரை நான் பார்த்தேன். இந்த பாலைவனத்துல கத்தாபுடைய ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் உமரை பார்த்தேன். உமர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதர். உமருக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை. தன்னுடைய வயிற்று பசியை நீக்குவதற்காக வேண்டி, தன்னுடைய தந்தையின் சகோதரர்களுக்காக வேண்டி இந்த காட்டிலிருந்து, இந்த பாலைவனத்திலிருந்து நான் விரல்களை வெட்டு சென்று அந்தவர்களுக்கு கொடுத்து விட்டு, அவர்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஈட்டம் பழங்களை என்னுடைய வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு, இரவு பகலாக உமர் இந்த பாலைவனத்தில் தங்கி கத்தாபுடைய அந்த குதிரையை மிக, அதாவது வளர்த்ததையும் அதனை மேய்த்ததையும் நான் நினைவுபடுத்தினேன் என்பதாக உமர் பின் கத்தாப் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு சொன்னார்கள். இதுதான் உலகம் என்பது அல்லாஹ் நாளுக்கு நாள், நிலைமைக்கு நிலைமை அல்லாஹ் உலகத்தை ஒவ்வொருவனுடைய கைக்கு அல்லாஹ் மாற்றிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நாடிய மக்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், நாடிய மக்களை அல்லாஹ் உயர்த்துகிறான், நாடிய மக்களை அல்லாஹ் கேவலப்படுத்துகிறான் என்பதாக உமர் பின் கத்தாப் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஏ மக்களே, இன்றைக்கு நான் யாரு தெரியுமா? இன்றைக்கு உலகத்தில் 3/2 பகுதிக்கு நான் கலீஃபாவாக இருக்கிறேன். இன்றைக்கு எனக்கும் அல்லாஹுக்கு மத்தியில் யாரும் இல்லை என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள். இதுதான் உமருடைய வாழ்க்கையின் ஆரம்பமாக இருந்தது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் ஹிஜ்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய இந்த தாவா பிரச்சாரத்தை ஆரம்பித்து 6 காலங்களுக்கு பின்னால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நபியாக அனுப்பப்பட்ட காலம் தொட்டும் 6 காலமாக நபி அலைஹி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவை கேட்டார்கள். அல்லாஹும்மா அஸ்ஸல் இஸ்லாம பி அஹப்பி ஹாதைன் ரஜுலைனி இலைக், யா அல்லாஹ், இந்த 2 மனிதர்களில் உனக்கு விருப்பமான ஒரு மனிதனை கொண்டு இஸ்லாத்தை நீ அந்த உயர்த்தி விடுவாயாக, இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தி விடுவாயாக. உமர் இப்னு கத்தாப் வா அபில் ஹக்கம் இப்னு ஹிஷாம், ஒன்றோ உமர் இப்னு கத்தாப் அல்லது அபுல் ஹக்கம் இப்னு ஹிஷாமை கொண்டு நீ இஸ்லாத்தை உயர்வுபடுத்துவாயாக, இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவாயா என்பதா நபி அலை இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள். ஏன் நபி அலை இஸ்லாம் அவர்கள் அத்தனை சஹாபாக்களுக்கு மத்தியிலும் மக்காவில் உத்பா, வலீத், செய்பா என்று பல பல கோடீஸ்வரர்கள், பல அறிஞர்கள் இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த 2 மனிதர்களை மாற்ற நபி அலைஹி ஸலாம் அவர்கள் ஸ்பெசிபிக்காக கேட்டால் இவர்களுக்கு ஹிதாயத் கொடுக்குமாறு? என தெரிந்த கனவான்களை அவர்களே, உமரை பற்றி நாங்கள் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவில் இஸ்லாத்து வருவதற்கு முன்னால் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மிக 2 பொறுப்புகள். இன்று அந்த பொறுப்புகளுக்கு தகுதியானவர்கள் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். ஒன்று, உமர் பின் கத்தாபுக்கு அல்லாஹ் அந்த மக்காவில் கொடுக்கிற ஒரு மிகப்பெரும் ஒரு ஆச்சரியமான ஒரு சக்தி தான் உமர் இப்னு கத்தாபுக்கு கொடுக்கப்பட்டிருந்த நாவாற்றல். உமர் இப்னு கத்தாபுக்கு யாரிடத்திலையும் எதனையும் பேசி எவரையும் அதனை எக்ஸெப்ட் பண்ண குவிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நாவாற்றலையும் உலகத்தில் அல்லாஹ் உமர் இப்னு கத்தாபுக்கு மன உறுதியையும் கொடுத்திருந்தான். இதனால் தான் குறைசிகளுக்கு மத்தியில் யுத்தங்கள் நடக்கக்கூடிய கட்டத்தில் உமர் இப்னு கத்தாபை குறைசிகள் அடுத்தவர்களுடன் சமாதானம் பேசுவதற்கு அவன் அனுப்பக்கூடிய மெசஞ்சராக கூட உமர் இப்னு கத்தாபுடைய இஸ்லாம் காலம் கட்டம் வரும் வரைக்கும் அவர்களை பார்த்திருக்கிறார்கள். இது மாத்திரம் இல்லாமல் மறுபுறம் உமர் இப்னு கத்தாபுக்கு அல்லாஹ் கொடுத்த இன்னொரு சிறப்பம்சம் தான் உலகத்தில் உமர் இப்னு கத்தாபுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த உடல் பலம். குறைசிகளில் மக்காவை சூழலிருந்த எந்த பகுதிகளில் யுத்தம் நடந்தாலும் அறிவிகளுக்கு மத்திலிருந்த மிகப்பெரும் ஒரு பழக்கம் தான், யுத்தம் நடப்பதற்கு முன்னால் ரெண்டு சாரார்களுக்கு மத்தியில் இருந்த மிகப்பெரும் ரெண்டு வீரர்கள் சண்டை போட்டுக் கொள்வார்கள். அந்த வீரர்களுடைய சண்டையின் பின்னால் தான் அந்த யுத்தம் நடைபெறும். உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த மிகப்பெரும் அந்த பொறுப்பில் அந்த குறிப்பிட்ட 33 வருஷம் அந்த காலப்பகுதியிலையும் உமரே எவரும் எந்த யுத்தத்திலையும் வெற்றி கொள்ளவில்லை. உமர் என்றால் அனைவரும் பயப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உடம்பில் சக்தியும் பலத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். இந்த மனிதனுக்கு இவைகளுக்கு அனைத்துக்கும் மேலால் அல்லாஹ் லீடர்ஷிப் குவாலிட்டியை கொடுத்திருந்தார். ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய, ஒரு சமூகத்தை இட்டு செல்லக்கூடிய மிகப்பெரும் இந்த குவாலிட்டி உமர் இப்னு கத்தாப் எடுத்திருந்தது. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நபி இந்த ரெண்டு மனிதர்களை கேட்டு துஆ கேட்டாலும் அடிக்கடி துஆ கேட்பார்கள், அல்லாஹும்மா இஸ்ல் இஸ்லாம பி உமர் இப்னு கத்தாப் ஹாஸ்ஸதன், யா அல்லாஹ் உமர் இப்னு கத்தாபை கொண்டு இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவாயாக, உமரை கொண்டு இஸ்லாத்துக்கு மிகப்பெரும் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துவாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். இதற்கு மறுபக்கம் உமர் இப்னு கத்தாப் ஹிஜ்ரி 6 வரைக்கும் எப்படி வாழ்ந்தார்கள்? உமர் இப்னு கத்தாப் இருந்த மிகப்பெரும் ஒரு பண்புதான் குறைசி இதற்கு சாட்சியாளர்களாக விக்னஸாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படியாப்பட்ட மனிதர் உலகத்தில் யாருமே இல்லை. இன்றைக்கு அப்படியாப்பட்ட மக்கள் உலகத்தில் நாம் தேடிக்கொள்ள முடியாது. உமர் இப்னு கத்தாபுடைய உள்ரங்கமும் வெளிரங்கமும் சரிசமமாக இருந்தது. உமர் எதனை பேசினார்களோ அதனைத்தான் செய்வார்கள். உமர் எதனை நினைத்தார்களோ அதனைத்தான் நடத்துவார்கள். யாருடைய மூஞ்சிக்காக வேண்டியும் உண்மையை மறைப்பதனுடைய பழக்கம் உமருக்கு இருக்கவில்லை. இது அன்றைக்கு முஷ்ரிக்கீங்கள் உமருக்கு கொடுத்திருந்த அந்த தரஜாவாம் அந்தஸ்தாம் இருக்கிறது. இது நுபுவத்துக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய மெசேஜை அந்த மக்களுக்கு மத்தியில் பரப்புகிறார்கள். உமர் நபியை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அபூஜஹல் நபியை எதிர்த்தது தன்னுடைய கோத்திரத்தினருக்கும் ஹிஷாம் பனு மக்சூம் பனு ஹாஷிம் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் இந்த கம்படிஷனுக்காக வேண்டித்தான் நபியை எதிர்த்தார்கள். அல்சுபா வலீத் போன்றவர்கள் நபியை எதிர்த்தார்கள். தன்னுடைய இந்த அந்தஸ்தும் இந்த பட்டமும் பதவியும் விளங்கி விடுமோ என்ற பயத்துக்காக வேண்டி. ஆனால் உமர் இப்னு கத்தாப் நபியை எதிர்த்தது. காரணம் உமர் இப்னு கத்தாபுடைய அந்த ரிசர்ச்சின் அடிப்படையில் அவர்கள் முடிவெடுத்தார்கள். நபியே அறிவித்த அவர்கள் இந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை மக்காவுக்கு கொண்டு வந்திருந்த பின்னால் இந்த மார்க்கத்தினால் மக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் பிரிந்து விட்டார்கள். சிலர்கள் நபிக்கும் சிலர்கள் மக்கத்திலும் முஸ்லிம்களுக்கும் சப்போர்ட் பண்ணுகிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் இருந்த இந்த ஒற்றுமை பிளந்திருக்கிறது. இது தூரமாக இருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதன் மூலமாக மாத்திரம்தான் இந்த ஒற்றுமையை மீண்டும் ஒரு குறை கட்டியெழுப்ப முடியும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்தார்கள். இந்த உமர் இப்னு கத்தாபுக்கு இந்த 6 வருஷ கால பகுதிக்குள்ளும் ஒரு தடவை கூட குர்ஆனை கேட்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவருடைய கூட்டம் பனு அதியில் இருந்து ஒரு காலகட்டத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தியோப்பியாவுக்கு மக்காவுக்கு மக்கள் இருந்த முஸ்லிம்களுக்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு பெர்மிஷன் கொடுக்கிறார்கள். பனு அதியில் இருந்த ஒரு பெண்மணி மக்காவுடைய வெளிப்புறத்தில் ஹிஜ்ரத் செய்வதற்காக தயாராகி கொண்டு தன்னுடைய கணவன் ஆமீர் வரும் வரைக்கும் அந்த இடத்தில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் திடீரென்று உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு முன்னால் வந்தார்கள். இந்த பெண்மணி பயந்து போய்விட்டால் உமர் என்னை பிடித்துக் கொண்டு திரும்ப மக்காவில் கொண்டு போய் எனக்கு அநியாயம் செய்து விடுவாரோ, எனக்கு அதாவது செய்து விடுவாரோ என்ற பயத்தில் உமர் இப்னு கத்தாபில் அந்த பெண் இருக்கும் பொழுது உமர் இப்னு கத்தாப் அந்த பெண்மணியை பார்த்து கேட்டாங்க, எங்க போறீங்க? சொன்னாங்க, நீங்க அநியாயம் செய்றீங்க, மக்காவில் எங்களுக்கு நீங்க நிம்மதியாக வாழ விடுறீங்க, இல்ல சிறந்த பூமியை விட்டு எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறோம். உமர் இப்னு கத்தாபுக்கு இந்த வார்த்தையை கேட்டவுடன் உமர் இப்னு கத்தாப் அழுது விட்டார்கள். சொன்னாங்க, பிறந்த பூமியை விட்டு விட்டு போறீங்களா? சொன்னார்கள், உமர் நிம்மதியாக வாழாவிட்டால் நிம்மதியாக வாழ்ந்து அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்காக வேண்டி ஒரு பூமியை தேடி போறோம் உமர், வேறொன்றும் இல்ல. உமர் இப்னு கத்தாப் அந்த பெண்மணியை பார்த்து அழுது விட்டு சென்றார்கள். தன்னுடைய கணவன் வந்த நேரத்தில் சொன்னார்கள், ஆமீர் உமர் இந்த நேரத்துல வந்து பேசிய அந்த டயலாக நீங்க கேட்டிருப்பீங்களாக இருந்தா நிச்சயமாக இந்த மனிதனுக்கு இஸ்லாம் கிடைக்கும் என்பதாக நீங்க மேலென்ன வச்சிருப்பீங்க என்பதாக உமர் கத்தாப பார்த்து அந்த பெண்மணி தன்னுடைய கணவனிடத்துல சொன்ன நேரத்துல அவரு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் சொன்னார்கள், லா யுஸ்லிம் உள்ளதி ராயிதி ஹத்தா யுஸ்லிம் அஹிமாருல் கத்தாப், கத்தாபுடைய அந்த கழுத இஸ்லாத்துக்கு வந்தாலும் உமர் இஸ்லாத்துக்கு வரமாட்டார், கத்தாபுடைய கழுத இஸ்லாத்துக்கு வந்தாலும் உமருக்கு இஸ்லாம் கிடைக்காது, அவர் முஸ்லிம்களுக்கு இந்த அளவுக்கு அநியாயம் செய்யறாரு. ஆனா அல்லாஹ் சதா கதிர மாத்துகிறான், உமருடைய உள்ளத்தை பார்த்த அல்லாஹ் உமருடைய உள்ளத்துல பொறாம இருக்கல்ல, உமருடைய உள்ளத்திலிருந்த குடியிருந்த அந்த நல்ல பண்புகளுக்கு இஸ்லாத்தை தவிர வேற மார்க்கம் அவருக்கு தகுதி இல்ல. அல்லாஹ் ஹிஜ்ரி ஆறுல வைத்து தன்னுடைய பாத்திமா தன்னுடைய சயீத் தன்னுடைய தங்கச்சியும் தன்னுடைய மச்சனும் குர்ஆனை ஹப்பாப் ரபின் அவர்களிடத்திலிருந்து படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இன்சிடென்டில் உமர் பின் கத்தாப் ரபின் அவர்கள் சூரத்துத்தஹாவை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கிறது. நபியை கொலை செய்த போன அந்த உமர் சூரத்துத்தஹாவை படுக்கிறார்கள். தஹா உமர் பின் கத்தாப் படிக்க தெரிந்த நல்ல ஒரு அறிவுள்ள ஒரு மனிதராக இருந்ததுனால அந்த ஏட்டை எடுத்த அந்த சூரா உமர் பின் கத்தாப் ஆறு வருஷங்களுக்கு பின்னால முதல் தடவையாக குர்ஆன் ஓதுகிறார்கள். ஆச்சரியம். بسم الله الرحمن الرحيم طه ما انزلنا عليك القران لتشقى الا تذكره لمن يخشى تنزيلا ممن خلق الارض والسماوات العلى الرحمن على العرش استوى عمر بن الخطاب عند ايته اللي ஓதிக்கொண்டு போய் சொன்னார்கள், لا اله الا انا فاعبدني உலகத்தை என்ன தவிர வணங்குவதற்கு வேற இரட்சகன் யாரும் இல்ல. உமர் இதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. இந்த ஆயத்தை முடித்த உமர் அப்படியே நிப்பாட்டி பாத்திமா தன்னுடைய சகோதரையை பார்த்து சொன்னார்கள், அமீன் ஹாரா ஹர்ர குரைஷ், குரைஷல் இந்த குர்ஆனை விட்டுமா ஓடுறாங்க, இந்த தீன பார்த்தா குரைஷர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, இந்த ஆயத்துகளை சொல்லக்கூடிய இரட்சகனுக்கு அவனத்தவர் உலகத்தை விளங்கப்படுவதற்கு வேற தகுதியான மக்கள் யாரும் இல்லை என்பதாக உமர் பின் கத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களே நபிக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் என்றிருந்தால் உமர் பின் கத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த செகண்ட் உமர் பின் கத்தாபுடைய அப்படியே உள்ள மாறுது. அவர்கள் எடுத்த டிசிஷன் உலகத்துல மக்கத்து முஸ்லிக்கீங்கள் எப்படி இஸ்லாத்தை கண்டு கேட்கும் போது அவர்கள் கோபப்படுகிறார்களோ அவர்கள் என்னுடைய இஸ்லாத்தை கண்டும் அவர்கள் கோபப்பட வேண்டும். அபூஜஹல் உத்பா வலீத் என்ற உமருடைய வீட்டுக்கும் சென்று கதவை கட்டி சொன்னார்கள், உமர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், உமர் இன்றைய தினத்திலிருந்து இந்த லாத் இந்த உத்பா என்று சொல்லக்கூடிய இந்த கடவுகளை மறக்கிறார், முஹம்மதை ஒரு ரசூலாகவும் ஒரு நபியாகவும் முஹம்மது இன்றைய தினத்திலிருந்தும் உமர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதாக உமர் பின் கத்தாப் மக்காவில் அன்றைய தினம் மாலையாகும் பொழுது முழு மக்களுக்கு முஷ்ரிக்கீங்களுக்கும் உமருடைய இஸ்லாம் கேள்விப்படுகிறது. அடுத்த நாள் உமர் பின் இஸ்லாம் இஸ்லாத்தை கேட்டு 24 மனுஷியாளங்கள் கூட கலியல்ல தாரல் அர்க்கமுக்கு வருகிறார்கள். உமர் பின் கத்தாப் நபியை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே அல்லாஹ்வுடைய ரசூலே, அலஸ்னா அலல் ஹக்கி இன் மித்னா அவ் ஹயினா, நபியே நாங்க மௌத்தானாலும் இஸ்லாத்துல வாழ்ந்தாலும் நாங்க ஹக்குல எல்லாம் இருக்கிறோம். நபி சொன்னாங்க, பலா நாங்க ஹக்குல தான் இருக்கிறோம், முஸ்லிம்களுக்கு சொல்ல போறோம். உமர் பின் கத்தாப் இஸ்லாத்துக்கு பின்னால அன்றைய தினம் தீன் பகிரங்கமாக சொல்லப்பட்டது, தீனுடைய வளர்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. உமர் பின் கத்தாபுடைய கிலாபத் முடியக்கூடிய கட்டத்தில் உலகத்தில் 3-2 பகுதியில் இஸ்லாம் மேலங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அன்றைய தினத்தின் இஸ்லாத்துக்கு உமர் பின் கத்தாபுடைய பங்களிப்பை அல்லாஹ் கொடுக்க ஆரம்பித்தான். கண்ணியமாகவும் மதிப்பாகவும் மாறியது. இதே உமரினால மக்கத்தில பல மக்களுக்கு இஸ்லாம் காரணமாக அமைஞ்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 13ல் ஹிஜ்ரி 12 கடைசி பகுதியில் மக்களுக்கு மறைமுகமாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சொல்ல சொல்கிறார்கள். இந்த காலப்பகுதிக்குள் இடைப்பட்ட காலப்பகுதியில் உமர் பின் கத்தாப் தீனை காட்டிய பணிகள் இவைகள் 1000 அவைகளை சொல்வதற்கு இந்த இடம் படமளிக்காது இடமளிக்காது. உமர் பின் கத்தாப் அன்றைய காலகட்டத்தில்
எல்லாரும் மறைமுகமாக உறவு நேரத்தில் மக்கத்து முஸ்லிக்களுக்கு தெரியாமல் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். மக்கத்தில் பல முஸ்லிம்கள், அவர்கள் பலவீனமானவர்கள், அவர்களுக்கு ஹிஜ்ரத் செய்வது கஷ்டம், அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினார்கள். இடத்தில் சொன்னார்கள், நீங்கள் அனைவரும் என்னுடன் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளப் போகிறீர்கள். எல்லாரும் மறைமுகமாக ஹிஜ்ரத் செய்ய நேரத்தில் உமர் ஹரம் ஷரீஃபுக்கு முன்னால் வந்து இரண்டு ரக்அத்துகள் தொழுது விட்டு மக்கா முஸ்லிக்களை பார்த்து சொன்னார்கள், ஏ மக்கத்து முஸ்லிக்களே, உமர் ஹிஜ்ரத் செல்ல போறாரு, அவங்களை யாரு காலம் ஒருத்தருக்கு தைரியம் இருக்குமாக இருந்தா இந்த மலை தொடர்ல வந்து உமரை சந்திச்சு கொள்ளுங்க. சந்திக்க வாரவரு தன்னுடைய மனைவிக்கு அவருக்கு நினைச்சு கொள்ளுங்க, அவருக்கு மனைவி இருக்க போற சந்திக்க கிடைக்காது, அவருடைய உமாக்கு இருக்க போறது மகனை சந்திக்க கிடைக்காது, அவருடைய குழந்தைகளுக்கு தந்தை இழந்து விட்டாரு. இந்த விஷயங்கள்ல யாருக்கு இழக்க தயாரோ அவர் இந்த மலை தொடர்ல வந்து உமரை சந்திக்கட்டும் என்பதாக சொல்லிவிட்டு பகிரங்கமாக அந்த பகிர அதாவது கஷ்டமான பலவீனமான பேரிருந்தும் எவருக்கும் உமரபுடைய இந்த வார்த்தையை தாண்டி அவர்களை வாயாலேயோ கையாலேயோ எதிர்ப்பதற்கு யாருமே பலம் வரவில்லை என்றிருந்தால் உமருக்கு அல்லாஹ் எப்படியாப்பட்ட சக்தியும் பலத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்க என்பதாக பாருங்கள். என்னுடைய உம்மத்தினர்களை பார்த்தேன் ஒவ்வொருவரும் ஆடை எடுத்திருந்தார்கள். தன்னுடைய ஆடை அவருடைய செஸ்ட் வரைக்கும், தன்னுடைய ஆடை அவருடைய ஸ்டமக் வரைக்கும், தன்னுடைய ஆடை அவர்களுடைய முழங்கால் வரைக்கும், தன்னுடைய ஆடை அவருடைய கணுக்கால் வரைக்கும், இவ்வாறு ஒவ்வொருவரும் அவருடைய அளவுக்கு ஆடை அணிந்திருந்தார்கள். ஆனால் உமருடைய ஆடையை மட்டும் பார்த்தேன், அந்த ஆடை பெரிதாக இருந்து உமர் நடக்கும் பொழுது அந்த ஆடை நிலத்தில் ஈடுபடும் அளவுக்கு அது பெரிதாக இருந்தது. சஹாபாக கேட்டார்கள், அதன் அர்த்தம் என்ன ரசூலல்லாஹ்? அத்தீன் சொன்னார்கள், அதுதான் மார்க்கம். உலகத்தில் மார்க்கத்தில் பரிபூர்ணமானவர்கள் குறைவு, ஆனால் உமருடைய கெபாசிட்டியை விட உமருடைய மார்க்கம் அதிகமாக இருந்தது, தீன் அதிகமாக இருந்தது என்பதை நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், நான் ஒருமுறை ராவ் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நான் சொர்க்கத்தை பார்த்தேன். சொர்க்கத்தில் அழகான ஒரு பழத்தை நான் கண்டேன். நான் மலக்கு மார்க்கத்தில் கேட்டேன், அது யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது? மலக்கு மார்க்கம் சொன்னார்கள், ரஜுலின் மின் குறை குறைசிகள் ஒரு மனிதருக்கு. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மாளிகையை பார்த்து விட்டு நினைத்தார்கள். அந்த மாளிகைக்கு உள்ளால போய் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்தா சந்தோஷமா இருக்கும் என்பதாக நினைத்து நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலை எடுத்து முன்னால வச்சவுடன் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உமர் இப்னு கத்தாப் இடத்துல, உமர் அந்த வாயிலுக்கு போனவுடன் ஃதகர்து கைரதக யா அபா ஹத், உமர் இப்னு கத்தாபே உங்களோட ரோசம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்க என்கிட்ட கேட்டா, நபியே எனக்கு கட்டப்பட்ட மாளிகைக்குள்ளுக்கு எந்த பெர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி போவீங்க என்பதா நீங்க இடத்துல கேட்டுடுவீங்களோ என்ற பயத்துக்காக நான் உமர் போகல. உமர் இப்னு கத்தாப் அழுதாங்க. சொன்னார்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஆறுதல் படுத்தினார்கள். மேலும் சொன்னார்கள், உமர் நான் ஒரு நாள் பால் குடித்தேன், பாலை குடிக்க குடிக்க இந்த பால் என்னுடைய வயிற்றுல நிறைந்து இந்த விரல்களுக்கு மத்தியில் இந்த பால்கள் கொற்றத்தை நான் பார்த்தேன். நான் பாலை கொடிச்சு முடிஞ்சு மீதமாக இருந்த பாலை நான் தூக்கி உமர் இப்னு கத்தாபுடைய கையில கொடுத்தேன். உமர் அதை கொடிச்சு முடிச்சாரு. சொன்னார்கள், நபி அதே அர்த்தம் என்ன? நபி சொன்னார்கள், அயில் உலகத்துல எனக்கு பின்னால் படைக்கப்பட்ட மக்கள் ஆக உயர்ந்த அறிவுள்ள மனிதர் உமர் இப்னு கத்தாப். அதனால் தான் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் மரணித்த நேரத்துல இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உலகத்துல குர்ஆன் ஹதீஸுடைய இல்மல் பத்தில் ஒன்பது பகுதி மௌத்தாகிவிட்டது. உலகத்தை இமாம் புகாரியாக இருக்கட்டும், இமாம் அஹ்மதி பின் ஹம்பலாக இருக்கட்டும், உலகத்தில் இமாம் ஷாஃபியாக இருக்கட்டும், உலகத்தில் கியாமத்தினால் வரும் வரக்கூடிய அனைத்து மற்ற அறிஞர்களுடைய இயல்பும் இந்த பத்தில் ஒரு பகுதி அல்லாமல் பத்தில் ஒன்பது பகுதியான இயல்பு உங்களுடைய வப்பாத்துடன் மரணித்து விட்டது. அந்த இயல்பு உலகத்திற்கு மீண்டும் கிடைக்க மாட்டாது. சொன்னார்கள் நாலாவது கனவு, நானும் அபூபக்கரும் உமரும் ரழியல்லாஹு அன்ஹும் நான் போனேன் ஒரு இடத்துக்கு. அந்த இடத்துல ஒரு கிணம் இருந்தது. அந்த கிணத்துல நான் என்னால முடியுமான அளவுக்கு நான் தண்ணியாக வாளியால இறைச்சேன். அபூபக்கர் எனக்கு பின்னால் வந்தாரு. அவர் ரெண்டு அல்லது மூன்று வாளிகளை இறைச்சி வச்சு அவர் பின்னுக்கு போனாரு. உமர் பின் கத்தாப் வந்தாரு. அந்த வாளி எடுத்து அந்த கிணத்துல தண்ணி முடியும் வரைக்கும் உமர் பின் கத்தாப் கிணத்தை இறைச்சி போட்டாரு. சஹாபாக்கள் கேட்டாங்க, உமர் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன அர்த்தம் சொன்னார்கள்? ஆச்சரியம், உலகத்தில் இப்படியாப்பட்ட மக்கள் உலகத்தில் பிறக்க முடியாது. லம் அர அப்பரியன் எப்ரி பரியா. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உமர் பின் கத்தாபை விட உலகத்துல ஒரு கிரியேட்டிவான, உமர் பின் கத்தாப உலக விட உலகத்துல இனிஷியேட்டிவான உலகத்தில் எந்த மனிதனும் கயாமத்தினால் வரைக்கும் பிறக்க மாட்டார்கள். அப்படியாப்பட்ட மக்களை நான் பார்க்கவும் இல்லை என்பதாக நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ் உமர் பின் கத்தாபுடைய வாழ்க்கையில அந்த நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை உலகத்தின் உமர் பின் கத்தாப் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். உலகத்தில் மூன்று ரெண்டு பகுதிகள், அந்த ரெண்டு பகுதிகளையும் உலகத்தில் எந்த ஒரு காலப்பகுதியிலையும் பேசப்பட முடியாத அளவுக்கு உமர் பின் கத்தாப் அவர்கள் அவருடைய ஹவாரத்தை அந்த ரெண்டு பகுதிகளையும் அந்த ஏரியாக்களை உமர் பின் கத்தாப் கட்டி எழுப்பினார்கள். அந்த ஏரியாக்கள் உமர் பின் கத்தாப் அவர்கள் பாதைகளை அமைத்தார்கள். அந்த மக்களை உமர் பின் கத்தாப் அவர்கள் பாதுகாப்பாக அவர்கள் வாழ வைத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஈராக்கிலிருந்து ஒரு பெண்மணி தனியாக பைத்துல் ஹராம் மக்கா வரும் வரைக்கும் ஒரு ஒட்டகத்தில் பயணித்து வந்து ஹஜ்ஜாவில் உம்ரா செய்துவிட்டு மீண்டும் அவர்கள் தனியாக போகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உலகத்தில் உமர் பின் கத்தாபுடைய காலகட்டத்தில் அவர்கள் அல்லாஹ் அமைதியை கொடுத்திருந்தான். எந்த அளவுக்கு என்றிருந்தால், உமர் பின் கத்தாபுடைய காலகட்டத்தில் உமர் பின் கத்தாப் போட்ட பட்ஜெட், உமர் பின் கத்தாப் உலகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண பட்ஜெட், உலகத்தில் இதுவரைக்கும் யாருக்கும் அப்படியாப்பட்டவைகளை உருவாக்க முடியாது. சொன்னார்கள் மக்கத்து மதீனா வாசிகளே, உலக மக்களே, அல்லாஹ் இன்னும் சில காலகட்டத்துக்கு அல்லாஹ் என்ன உயிர் வாழ வைப்பான் என்றிருந்தால், நான் மதீனாவில் அல்ல உலகத்தில் வாழக்கூடிய இடையர்கள், ஆடி மேய்க்கக்கூடிய மக்கள், யமன் இருக்கக்கூடிய சன்ஆ என்று சொல்லக்கூடிய அந்த மலை அளவுக்கு சொத்துக்களை அள்ளிக்கொண்டு வரக்கூடிய அளவுக்கு உலகத்தில் பணக்காரர்களாக நான் மாற்றுவேன். மேலும் சொன்னார்கள், இந்த உமருக்கு அல்லாஹ் வலையின் தலம் தல்லமணி அல்லாஹ், அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அல்லாஹ் என்ன அல்லாஹ் வாழ வைப்பான் என்றிருந்தால், உலகத்தில் இராக் பாரிஸ் போன்ற ஏரியாக்களில் நடந்த அந்த பெரும் பெரும் யுத்தங்களுக்கு பின்னால் கணவர்களை இழந்து வாழக்கூடிய அந்த பெண்மணிகளுக்கு நான் எந்த அளவுக்கு அவர்களை செல்வந்தர்களாக விட்டுவிட்டு செல்வேன் என்றிருந்தால், பின்னால் அவர்கள் மௌத்தாவும் வரும் வரைக்கும் ஒரு ரூபா அல்லது ஒரு திர்ஹம் ஒரு தீனார் கூட இன்னொருடத்தில் கேட்காமல் உலகத்தில் செல்வ சீமாட்டிகளாக வாழக்கூடிய அளவுக்கு நான் மாற்றிவிட்டு செல்வேன் என்பதாக உமர் பின் கத்தாப் அவர்கள் சொல்லி காத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் உலகத்தில் உமர் பின் கத்தாப் அவர்களுக்கு பலத்தையும் சக்தியும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். உமர் என்ற வார்த்தை உலகத்தில் மொழியப்படும் பொழுது அல்லாஹ் இந்த அளவுக்கு உலகத்தில் சக்தி வாய்ந்த, உலகத்தில் யாருக்குமே உலகத்தில் இப்படியாப்பட்ட மனிதனை உருவாக்க முடியாத அளவுக்கு உமர் வருவதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் வைத்திருந்த சீக்ரெட் என்ன? உமர் இஸ்லாத்துக்கு வந்தது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாம் அவர்களை மெசேஜை கொடுத்து ஆறு வருஷங்களுக்கு முன்னால், உமருக்கு முன்னால் அத் அபூபக்கர், அபூபக்கர் உமரை விட சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் சிறந்த கொஞ்சம் கொஞ்சம் காலம் தான் கிலாபத் இருக்க வேண்டிய சிறப்பம் இருந்தது. அத் அலியு பின் அபி தாலிப், அத் சாதி பின் அபி வக்காஸ், அத் அல்ஹத் பின் அபி உபைத், அத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் இருந்தும், அவர் உமருக்கு முன்னால் ஆறு வருஷங்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றிருந்தும் அல்லாஹ் ஏன் உமருக்கு அவர்களுக்கு கொடுக்காத அந்தத்தையும் மதிப்பையும் உமருக்கு கொடுத்திருக்கிறான். அந்த சஹாபாக்களை பேசுகிறார்கள். போன்ற மக்கள் சொல்கிறார்கள், போன்ற சகாபாக்கள் உலகத்தில் அவர்கள் அசத்துல் முபஸ்ஸரா சொர்க்கத்தை கொண்டு நிமாராயன் கூறப்பட்டவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், உமரை நாங்க பார்த்தோம், எங்கள் பலர்கள் இஸ்லாத்துக்கு நாங்க உமரை விட முன்றிருந்தாலும் உலகத்தில் உமர் எப்படியாப்பட்ட மக்களாக இருந்தார் தெரியுமா? துனியாவை அவர் ஆண்டாரை தவிர துனியா ஒரு கட்டத்திலையும் ஒரு நிமிடத்திலையும் உமரை ஆள்வதற்கு துனியாவை உமர் இடம் கொடுக்கவில்லையே. இந்த ஒரு காரணம்தான் உமர் இந்த அளவுக்கு வருவதற்கு மிகப்பெரும் ஒரு சீக்கிரட்டாக இருந்தது என்பதை சஹாபாக்கள் சொல்லி காத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு உமர் பின் கத்தாப் அவர்கள் உலகத்தில் துனியாவில் பத்தெட்டு முழு மனிதராக வாழ்ந்திருக்கிறார்கள் என தெரிவித்த கனவான்கிற சோழர்களே. ஒரு நாள் உமர் பின் கத்தாப் அவர்கள் ஜும்மாவை போவதற்கு லேட்டாக சஹாபாக்கள் உமரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மிம்பருக்கு வந்து ஏறிய உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னமா ஹபசனி ரத்லு தௌபி ஹாதா, நான் ஜும்மாவுக்கு வர லேட்டானது, இந்த ஆடைய கழுவி இருக்கிறேன், இந்த ஆடை காயம் வரும் வரைக்கும் எனக்கு உடுத்து வருவதற்கு கஷ்டமாக இருந்தது, அதனால தான் ஆடைய கழுவி அதனை காய வச்சு உடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை உமர் கத்தாப் சொல்லி காட்டினார்கள். வாழ்க்கையில் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் பைத்துல் மால் எடுத்தது ரெண்டே ரெண்டு உடுப்பு, ஒரு உடுப்பு தன்னுடைய கணக்கு கோடை காலத்தில், இன்னொரு உடுப்பு அவருக்கு குளிர் காலத்தில். இந்த ரெண்டு ஆடை இல்லாமல் வேறு எந்த ஆடை உமர் பின் கத்தாப் பைத்துல் மால் இருந்து எடுக்கவில்லை. உமர் பின் கத்தாபுடைய ஆடையில் எத்தனையோ ஓட்டைகள், அந்த ஓட்டைகள் உமர் பின் கத்தாப் அவர்கள் ஓட்டை நூல்களால் தேய்த்து அதே ஆடையை தான் உடுப்பார்களே தவிர தன்னுடைய தேவைகளுக்கு மேல்மிச்சமாக உமர் பின் கத்தாப் பைத்துல் மால் இருந்து எந்த ஒன்றையும் எடுக்கவில்லை. எந்த அளவுக்கு உமர் பின் கத்தாபுடைய காலகட்டத்தில் உமர் சஹாபாக்களுக்கு மத்தியில் தன்னை பணிவானவர்களாக கருதிருக்கின்றிருந்தால், ஒரு நாள் உமர் பின் கத்தாப் ரதியன் அவர்கள் மதீனாவுடைய ஓரப்புறத்துல ஒரு பாலைவனத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில் சஹாபாக்கள் அலிபன் அபி தாலிப் உமரை பார்த்து கேட்டார்கள், உமர் எங்க போறீங்க? சொன்னார்கள், சதக்காவுடைய ஒரு ஒட்டகம் தப்பி போயிருக்குது, அந்த ஒட்டகத்தை தேடி போய் கொண்டிருக்கிறேன். அமர் அலி அலிபன் அபி தாலிப் உமரை பார்த்து சொன்னார்கள், உமர் அவங்களுக்கு பின்னால வந்த கலீஃபாக்களை கஷ்டத்துல போட்டுட்டீங்களே, இந்த அளவுக்கு வேலை வச்சிருவீங்களே என்பதாக சொன்ன நேரத்தில் அலிபன் அபி தாலிப் பார்த்து உமர் பின் கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், அலி அப்படி இல்லை, நான் யாரையுமே கஷ்டப்படுத்த விரும்பல, ஆனால் அல்லாஹ் எனக்கு தந்திடக்கூடிய இந்த கிலாபத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் உணர்றேன், இந்த அளவுக்கு நான் பயப்படுறேன் என்றிருந்தா யூப்ரட்டீஸ் என்று செல்லக்கூடிய இராக்கூடிய இந்த ஆற்றுக்கு பக்கத்துல ஒரு கழுத சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாம செத்து போனாலும் இந்த கழுதையை பத்தியும் உமர் பின் கத்தாப் கியாமத்தினால கேட்கப்படுவான் என்பதாக நான் பயப்படுறேன். சொன்னார்கள், அதே இராக்ல ஒரு காட்டு பகுதியில ஒரு நாய் ரோட் தெரியாம தான் வாழ்ந்த இடத்தை மிஸ்பண்ணமாக இருந்தாலும் அந்த நாயை பத்தியும் நல்ல கிராமத்தினால நான் கேட்கப்படுவேன் என்பதாக நான் பயப்படுறேனாலே, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஃபீல் பண்ணிட்டுனால்தான் இந்த அளவுக்கு நான் இந்த கிலாபத்திற்காக நின்று நான் கஷ்டப்படுத்துறேன் இல்லாம உங்களை கஷ்டப்படுத்தும் என்பதாக நான் விருப்பப்படல. உமர் பின் கத்தாபுடைய காலகட்டத்துல அவருடைய ஆட்சியுடைய பவுண்டரிஸ் இது விரிவாகி கொண்டு போகிறது. சில மக்கள் உமர் பின் கத்தாபுடத்துல வந்து சொன்னார்கள், இது இன்று உலகத்தில் பல மக்களுக்கு இன்றைய வரைக்கும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும். சில மக்கள் வந்து சொன்னார்கள், உமர் மக்காவில ஹஜ்ஜி செய்வதற்கு மக்களுக்கு இடம் போடாமல் இருக்கிறது, அந்த காபத்துல்லாவை கொஞ்சம் விசாலப்படுத்தினா நல்லதாக இருக்குமே, நாங்க 27 அந்த தினத்துல பெருநாளன்று பெருநாள் தொழுவதற்கும் ஜும்மா வந்து ஜும்மா தொழுவதற்கும் தேவையில்லாம பள்ளிகளை அதாவது விஸ்தரிக்கிறோம், அன்றைய தினம் ஹஜ்ஜ நிறைவேற்க வார மக்களுக்கு ஹஜ்ஜ நிறைவேற்க சந்தர்ப்பம் இல்ல. சில சஹாபாக்கள் வந்து உமர் பின் கத்தாபுடத்தை சொன்னார்கள், உமர் ஹரம் ஷரீஃபை கொஞ்சம் பெரிசாக்கினா நல்லம் தானே. உமர் பின் கத்தாப் என்ன பதில் கொடுத்தார்கள்? இந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், ஏழைகளுடைய வயிற்று பசியை நீக்குவதற்காக வேண்டி இந்த தள்ளிகளை செலவழிப்பது, வெறுமனை கட்டிடங்களுக்கு செலவழித்து அந்த மக்களுக்கு கன்வீனியன் ஏற்படுத்தி கொடுப்பதை விட இதனை எனக்கு மிகப்பெரும் ஒரு பொறுப்பாக நான் பார்க்கிறேன் என்பதாக உமர் பின் கத்தாப் அவர்கள் அந்த மக்களுக்கு பதில் கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். பேசுவார்களே, இன்று வரைக்கும் உமர் என்ற வார்த்தையை நாம் மொழிந்தால் உலகத்தில் பலருக்கு ஞாபகம் வருவது உமருடைய நீதியும் நியாயமும் நேர்மையும். உலகத்தில் இந்த உமர் பின் கத்தாப் அவர்கள் எவ்வாறு அதாவது
For more lectures, visit slhub.com.